வணக்கம். இன்றைய தரிசன நாளன்று திருமதி வசந்தா லட்சுமி நாராயணன் அவர்கள் மனிதன் கண்ட நீதியும் தெய்வம் வழங்கும் நீதியும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். இப்பொழுது நான் அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருக்கும் ஸ்ரீ அன்னை அவர்களுக்கும் நம் எல்லோருக்கும் அன்னையையும் பகவானையும் அறிமுகப்படுத்திய ஸ்ரீ அப்பா கர்மயோகி அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய என் சொற்பொழிவின் தலைப்பு மனிதன் கண்ட நீதியும் தெய்வம் வழங்கும் நீதியும். மனிதன் வழங்கும் நீதியும் தெய்வம் வழங்கும் நீதியும் ஒன்று போல் இருப்பது இல்லை. நாம் இதை நடைமுறை அனுபவத்தில் பார்க்கிறோம். இருந்தாலும் பகவான் எல்லாமே ஆண்டவன் செயல் என்று கூறுகிறார். அப்படி என்றால் இன்று நாம் அநீதியாக எடுத்துக்கொள்வது எல்லாம் ஏதோ ஒரு நிலையில் ஆண்டவனின் நீதியாகத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன நிலை, அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பதுதான் நம்முள் உள்ள கேள்வி. இன்று நாம் அநீதியாக உள்ள விஷயங்களை எடுத்து பேசினால் நமக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். ஆன்மீகத்தை வளர்த்த இந்தியா 1000 ஆண்டுகளுக்கு மேலாக வறுமையில் மூழ்கியது. தாழ்த்தப்பட்ட மக்கள் பல நூற்றாண்டாக சொல்ல முடியாத கொடுமைகளை அனுபவித்தார்கள். இந்தியா, ஸ்ரீலங்கா, பர்மா போன்ற ஆசிய நாடுகளும், கென்யா, உகண்டா, தென் ஆப்பிரிக்கா போன்ற ஆப்பிரிக்க நாடுகளும் அடிமை நாடுகளாக இருந்திருக்கின்றன. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு நெடுநாளாகவே உலகில் இருந்திருக்கிறது. இவை எல்லாம் மனிதனுக்கு அநீதியாகத்தான் தெரிகின்றன. இந்த அநீதிக்கு பின் மறைந்திருக்கும் ஆண்டவன் நீதி என்ன, அதை நாம் ஆராய்வோம். நாம் பாரம்பரிய ஆன்மீகத்தில் அன்னை வழங்கும் நவீன ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்காமல் இணைத்து பார்ப்பதால் தான் இந்த குழப்பமே வருகிறது. வாழ்க்கையை சிறு உரு மாற்றம் செய்ய வேண்டும், வளப்படுத்த வேண்டும், சுபிக்ஷத்தை வரவேற்க வேண்டும் என்ற கருத்தே புதிய கருத்தாகும். பரம்பரை ஆன்மீகத்தில் இந்த கருத்தே கிடையாது. இந்தியா கடைபிடித்த ஆன்மீகம் வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கிய ஆன்மீகம். பணத்தை நாம் நாடக்கூடாது, அது நமக்கு கெடுதல் செய்யும் என்று வலியுறுத்திய ஆன்மீகம். வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி ஆன்மீகத்தின் பக்கம் நம் கவனத்தை திருப்பும் பொழுது இந்தியாவின் சுபிட்சமே குறைந்து இந்தியா வறுமை நாடாக மாறியதில் ஆச்சரியம் இல்லை. அன்னை வழங்கும் இந்த புதிய ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் ஏற்று சுபிட்சமும் இறைவனின் வெளிப்பாடுதான் என்று நாம் வரவேற்றால் நம்முடைய மாறிய மனோபாவத்திற்கு கிடைக்கும் பரிசாக இந்தியா சுபிட்சமான நாடாக தலையெடுப்பதை நாம் எல்லோரும் காணலாம். தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுமையை அனுபவிப்பதை நாம் அநீதியாக பார்க்கிறோம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்துள்ள விழிப்புணர்வு அண்மையில் வந்தது. அந்த விழிப்புணர்வு வருவதற்கு முன் அவர்கள் பட்ட கொடுமை எல்லாம் கொடுமையாக நினைத்தார்களா என்பது சந்தேகம்தான். இரண்டாவதாக நம்முடைய ஜீவிய நிலையை ஒட்டித்தான் நம் பிறப்பு நிலையும் அமையும் என்ற ஆன்மீக உண்மையும் இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது கொடுமையை கூட இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை உள்ளவர்கள்தான் அந்த சமூகத்தில் பிறந்து இருப்பார்கள் என்ற உண்மையும் நாம் கருத வேண்டும். மேலை நாட்டு விஞ்ஞானிகள் பாலைவன பிரதேசத்தில் வசிக்கும் மான் இனத்தை கண்டு பரிதாபப்பட்டனர். ஆகவே அப்பாலைவன பிரதேசங்களில் நீர் வளத்தை ஏற்படுத்தி நல்ல புல்வெளிகளாக அந்த இடத்தை எல்லாம் மாற்றினார்கள். மான்கள் எல்லாம் சந்தோஷப்படும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் இந்த மான் கூட்டம் எல்லாம் புல்வெளியாக மாறிய அந்த இடத்தை விட்டு தமக்கு பழகி போன பாலைவன பிரதேசங்களிலே நாடின. மனிதனும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. கொடுமையை இயல்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜீவிய நிலையை கொண்டவர்கள் இத்தகைய கொடுமைக்கு ஆளாகும் சமூகங்களில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட பொழுது அவன் நம்மை கொடுமை செய்ததாக யாரும் நினைக்கவில்லை. நம்மை எல்லாம் காப்பாற்றி நாகரீகம் கற்றுத்தந்து வந்ததாகத்தான் 1930 வரையிலும் இந்திய பொது ஜனங்களே நினைத்தார்கள். அடிமை உணர்விற்கு பழகிவிட்ட மக்களுக்கு அது கொடுமையாகவே தெரியவில்லை. ஆங்கிலேயன் போய்விட்டால் நம்மை யார் காப்பாற்றுவது என்று பொது மக்கள் கேட்டதும் உண்டு. ஆகவே நமக்கு எந்த மனநிலை பழகிவிட்டதோ அந்த மனநிலையில் நாம் இருக்க ஆண்டவன் அனுமதிப்பதே நாம் எப்படி அநீதி என்று சொல்ல முடியும்? ஆகவே மேலோட்டமாக எதை பார்த்தாலும் நமக்கு அது தவறாகத்தான் தெரியும். ஆழ்ந்த பார்வையை வளர்த்துக் கொள்ளும் பொழுதுதான் நமக்கு இறைவனின் நீதி உணர்வு எப்படி செயல்படுகிறது என்று தெரிய வரும். மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் அதர்ம யுத்தம் நடத்தினார். ராமாயணத்தில் ராமபிரான் மறைந்திருந்து வாலியை அம்பேதி கொண்டது தவறு என்றும் பலர் இன்னமும் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதர்மம் செய்தவனுக்கு அதே கர்ம பலன் வேறொரு வகையில் அதர்மமாக வரும் என்பதை நினைவுபடுத்தி பார்க்கும் பொழுது கிருஷ்ண பகவான் செய்தது எப்படி தவறு என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. புலி மானை மறைந்து இருந்து தாக்குகிறது. அந்த புலியை வேட்டையாடும் வேடனும் மறைந்து இருந்தே அம்பு இதை கொள்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது புலி மானுக்கு செய்ததுதான் புலிக்கே திரும்பி வருகிறது என்றாகிறது. தன்னை எதிர்க்க வரும் எந்த எதிரியானாலும் அவர்களின் பலம் பாதி தனக்கு வர வேண்டும் என்று வாலி வரம் அங்கி இருக்கும் பொழுது வாலியை மறைந்திருந்து கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை என்றாகிறது. மனிதன் கண்ட நீதியும் தெய்வம் கண்ட நீதியும் இன்று வேறுபாடாக தெரிந்தாலும் எதிர்காலத்தில் இவை இரண்டும் ஒன்றாக கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு போக வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மறைய வேண்டும். எல்லோரிடையேயும் ஒரு சகோதரத்துவம் நிலவ வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய நெடுங்கால கனவு. இன்று அந்த கனவு நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. ஆனால் உலகம் அந்த திசையில்தான் போய்கொண்டு இருக்கிறது. ஆண்டவனின் திரு உள்ளமும் அதுதான். உலகம் சத்திய ஜீவிய திருவுருமாற்றம் பெறும் பொழுது இந்த உண்மை தெரிய வரும். இத்துடன் என் முன்னுரையை முடித்துக் கொண்டு ஸ்ரீ அப்பா அவர்கள் எழுதிய சொற்பொழிவுக்கு வருகிறேன். நீதி என்பது வாழ்விலும் இயற்கையிலும் இல்லை. இறைவனுக்கு நீதி இல்லை, மனிதனுக்குரியது நீதி. வாழ்வு வளம் பெற செயல்படுகிறது. வாழ்வு சக்தியை செய்வதை இயற்கை சட்டத்தில் செய்கிறது. இறைவன் இரண்டையும் அனுமதிக்கிறான். இறைவன் தேடுவது நீதி, சட்டம் இல்லை. பெருகி வரும் பேரானந்தம் இறைவனை பிரம்மம் எனவும் ஆண்டவன் எனவும் அறிவோம். நிரந்தரமான பிளிஸ் ஆனந்தத்தில் திளைக்கும் இறைவன் ஆனந்தம் வளரும் ஆனந்தமாகி அதை எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா அம்சங்களிலும் ஜீவன் ஜீவராசி பொருட்கள் செயல்கள் ஆனந்தமாக அனுபவிப்பது இறைவனின் லட்சியம். அதற்காக பிரபஞ்சம் பூ உலகம் என மனம் வாழ்வு ஜடம் சிருஷ்டித்து பெரும் ஆனந்தம் மேலும் பெருகும் ஆனந்தமாக அஞ்ஞானத்தை இறைவன் சிருஷ்டித்தான். சிருஷ்டி படிப்படியானது. சத் சித் ஆனந்தம் துரியா மனம் வாழ்வு ஜடம் பரிணாமத்தால் ஜடம் உயர்ந்து சத்தாவது ஆனந்தம். அவற்றுள் நிறைந்துள்ள அஞ்ஞானம் ஞானமாவது பெருகி வரும் பேர் ஆனந்தம். இறைவன் மனிதனை தன் பிரதிபிம்பமாக சிருஷ்டித்தான். இறைவன் பெறும் ஆனந்தம் மனிதனுக்கும் உண்டு. மனிதன் வாழ்வில் உயர்ந்து முன்னேறுகிறான். குடும்பத்தை கட்டி காப்பாற்றுகிறான். முன்னேறும் முயற்சிகள் வெற்றி பெறுவதும் தோல்வியுறுவதுமாக மாறி மாறி வருகின்றன. பையனுக்கு படிப்பு வரவில்லை, பங்காளி என் சொத்தை எடுத்துக்கொண்டான் என்பது போன்ற பிரச்சனைகள் எழுந்தபடி இருக்கின்றன. ஏன் என் பையனுக்கு படிப்பு வரவில்லை, பங்காளி அநியாயம் செய்கிறான் என்று மனம் குமரும் பொழுது எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று குரல் எழுகிறது. பையன் வருஷா வருஷம் பாசானால் எட்டாவது அல்லது பிஏயுடன் முடிப்பான். தகப்பனார் பையன் படிப்பை கவனிக்க ஆரம்பித்தால் நாட்டில் உள்ள புது நிலையில் பையன் டாக்டராகி அமெரிக்கா போகலாம் என புரியும். புரிந்ததை செயல்படுத்துவது அளவு கடந்த முன்னேற்றம். மனிதனுக்கு அந்த வாய்ப்பை இறைவன் வாழ்வு மூலம் சொல்வதை மனிதன் பையனுக்கு படிப்பு வரவில்லை என அறிகிறான். மனம் அமைதியாகி தற்று சிந்தித்தால் சிந்தனை உணர்வானால் உணர்வு உள் உணர்வானால் சந்தர்ப்பம் ஆண்டவன் நீதியை விளக்கும் வகையில் செய்தி வரும். இவன் போன்ற பையன் பெற்றோர் முயற்சியால் முன்னுக்கு வந்து மேல் படிப்பு படித்த செய்தி காதில் விழும். காதில் விழுவது கருத்தை எட்டினால் படிப்பு என்ற கடமை மேல் படிப்பு என்ற வாய்ப்பாக மனதில் அன்று மாறி நாளடைவில் தன்னை பூர்த்தி செய்து கொள்ளும். பையன் அமெரிக்க பட்டம் பெற்று திரும்பிய பின் படிப்பு வரவில்லை என்ற கஷ்டப்பட்ட பொழுது காதில் விழுந்த செய்தி என் பையனின் வாழ்வை அடியோடு மாற்றிவிட்டது என நினைவு வரும். மனிதன் தேடும் நீதி அன்றைய சௌகரியம். ஆண்டவன் நீதி அடுத்த கட்டத்தில் இன்று கற்பனை செய்ய முடியாத வசதியை பெற செய்யும் வழி என புரியும். சட்டம் ஒன்றே, வாழ்வில் பிரச்சனைகளே இல்லை, வாய்ப்புகள் மட்டும் உள்ளன. சிறிய வாய்ப்புகள் சிறு பிரச்சனைகளாகவும் பெரும் வாய்ப்புகள் கடினமான சிக்கலான பிரச்சனைகளாகவும் வருகின்றன. மனித முன்னேற்றம் மனித நோக்கத்தால் நிறைவேறுவது. நோக்கம் இருப்பது போதும் எனில் அதுவே பலிக்கும். முடிந்தவரை முயல்வது சரி என்பது நோக்கமானால் சந்தர்ப்பம் இடம் தரும் அளவு முன்னேறலாம். அகமும் புறமும் அவனுக்கே உரியது. ஆண்டவன் தருவதை நன்றி பெருக்கோடு நல் உணர்வால் பெறுவது மனிதன் தெய்வமாகும் பாதை என அறியலாம். 32 ஏக்கர் சொத்தில் தொழில் ஒரு பங்குள்ள பங்காளி 22 ஏக்கர் அவருடைய எடுத்துக் கொண்டார். இது அநீதி இல்லையா? இதுவேதான் நியாயமா? இது அநியாயம். குடும்ப பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்து, கோர்ட்டிற்கு போய் அதிகமாய் அவன் பெற்றுக்கொண்ட நிலத்தை மீட்க எல்லா முயற்சியும் எடுக்க வேண்டும். ஆனால் அவன் செய்வது தவறு என மனம் நினைக்க கூடாது. ஊர் உலக சட்டப்படி பங்காளி தவறு செய்கிறான். அதை அந்த சட்டப்படி மீண்டும் பெற உரிய முயற்சியை நேரத்தில் முறையாக எடுப்பது சரி அவசியம். ஆனால் மனம் நம் முயற்சியே சரி முடிவு என நம்புதல் ஆண்டவன் அளிக்கும் நீதிக்கு சரி இல்லை. ஆண்டவன் நியாயம் எது என தெரியவில்லை, நான் என் கடமையை செய்கிறேன் என்று நம்பி செயல்பட்டவருக்கு 22 ஏக்கருமே சட்டப்படி நியாயப்படி ஊரும் உலகமும் ஏற்று பங்காளியே முன் வந்து தரும் நிலை ஏற்பட்டுவிட்டது. எதிர்பார்த்தது எனக்குரியது மட்டும். என் நம்பிக்கை சட்டத்திலோ ஊரிலோ என் முயற்சியிலோ இல்லை, ஆண்டவன் நீதியில் இருந்தது. முடிவு வந்த பிறகும் என்ன நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இது என்ன நியாயம் என எனக்கு புரியவில்லை என அன்பர் கூறியது பல முறை நடந்தவை. இது போன்ற பல்வேறு விஷயங்களை கண்டு அதன் அம்சங்கள், காலம், பங்கு, சட்டம், கொடுத்தவர், பெற்ற வழி, மனநிலை எல்லாம் ஒவ்வொன்றாய் புரிந்த பின் எல்லா அம்சங்களின் முறைகளை முழுமையாக பின்பற்றினால் 3.5 வருஷ கேஸ் 3 வாரத்தில் முடியும். இதற்கு மூல காரணம் வாழ்வில் உண்டு. அதன் பின்னர் நம் சுபாவத்தில் அக்காரணம் தெரியும். சுபாவத்தால் அக்காரணங்களை புரிந்து கொண்டால், புரிந்து கொண்டதை தத்துவார்த்தமாக தெளிவு பெற்றால் பிரச்சனை வராது. பிரச்சனை வாய்ப்பாகும். வாய்ப்பு பெரிய வாய்ப்பாகும். சொத்தில் எழும் வாய்ப்பு மாறி உயர்ந்து பதவியாகும். எம்எல்ஏ ஒருவர் எலெக்ஷனுக்கு நின்றவர் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு சந்தர்ப்ப வசத்தால் பங்காளியை சுபாவத்தில் புரிந்து கொண்ட அன்பருக்கு அந்த இடம் வரும். இதுபோல் எம்எல்ஏ ஆனவர் 2 பீரியட் இருந்தார். அதன் பின் அவர் தம்பி மகன் 2 பீரியட் இருந்தார். இவை தற்செயலாக நடந்தவை இல்ல, திருவுள்ளத்தால் பூர்த்தி பெற்றது. ஆந்திராவில் எம்பசி கிடைக்காதவர் ஒரிசாவில் சீட் கிடைத்து மத்திய மந்திரி ஆனார். முதலில் சீட்டை மறுத்த தலைவர் அநீதி இழைக்கிறார் என்பது மனித நீதி. அவருடைய அநீதி மூலம் ஆண்டவன் வழங்கும் தெய்வ நீதி பூர்த்தியாகிறது. பெண் பெற்ற பெரிய பட்டம் அந்த நாளில் அவளுக்கு திருமண வாய்ப்பை கெடுக்கிறது என்றார். அது உலகம் வழங்குவது, அது உயர்ந்ததற்கு அடிப்படை என புரிந்த பின் மாநிலத்திலேயே முதன்மையான குடும்பங்களிலிருந்து பெரும் பட்டம் பெற்ற வரன்கள் அனுப்புவது இறைவன். அநீதியை உயர்ந்த தெய்வ நீதியாக அறியும் உள்ளம் ஆண்டவன் உரையும் இடம். உடல் நலம், ப்ரமோஷன், பண வருமானம், வீடு கட்டுவது, நட்பில் நாணயம், கொடுத்த கடன் வசூலாவது, ஆபரேஷன் கடன் மாறுவது, வேலை கிடைப்பது, தலைக்கு மேல் வந்த பிரச்சனை, கணவன் கைவிட்ட மனைவி, கணவனை நிராகரித்த பெண்ணை நினைத்து ஏங்கும் புருஷன், தேர்தலில் தோல்வி, 10,000 ரூபாய்க்கு வாங்கிய மனையை 3 லட்சத்திற்கு விற்க போய் 6 லட்சம் பெற்ற நிகழ்ச்சி போன்றவற்றை எடுத்து ஆராய்ந்தால் அநீதியின் நீதி விளங்கும். மனிதன் கண்ணுக்கு தெரிந்ததை அனுபவிப்பதை மகத்தான வெற்றியாக கொண்டு அதை அதிகமாக பெற உயிரை விடுகிறான். அவன் வியாபாரியான மார்க்கெட் என்ன தரம் முன் வருகிறது என கவனிக்க மாட்டான். கல்லூரி ஆசிரியரானால் கல்வித்துறை அவன் கண்ணுக்கு தெரியாது, ப்ரமோஷன் தெரியும். பாடகரானால் அத்துறை அளிக்க முன் வருவதை அறிய முன் வருவது இல்லை. அந்த மாதம் எத்தனை கச்சேரி செய்யலாம் என்பதே நினைவு. வியாபாரிக்கு மார்க்கெட்டும் வேலை செய்பவருக்கு அவரவர் துறையும் அளிக்க முன் வருவதையும் அறியாத மக்கள் ஆண்டவன் நீதியை பற்றி நினைப்பது இல்லை. பாடகருக்கு பாரத ரத்னம் காத்திருப்பது தெரியாது, கச்சேரி வசூல் மனதில் இருக்கும். நடிகருக்கு நாட்டு தலைமையின் குரல் கேட்காது, அடுத்த படம் முக்கியமாகும். அம்பானி, எம் எஸ் சுப்புலட்சுமி, குரியன், ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், டெண்டுல்கர் பெற்றது அவரவர் துறை மூலம் பெற்றது. அதையும் கடந்தது ஆண்டவன் தரும் நீதி. அது வரும் பொழுது கடுமையான சூழலுடன் வரும், அது நமக்கு புரியாது. அன்னியின் சைத்திய கவிழ்வியில் உள்ள 10 சட்டங்களில் 1 நேற்றை விட இன்று சற்று முன்னேற வேண்டும் என்பது. அந்த நோக்கம் உள்ளவருக்கு ஆண்டவன் தரும் நீதி புரியும். அதை முன்கூட்டி அறிபவருக்கு முன்னேற்றம் எந்த வயதிலும் தொடரும். மனிதன் தேடுவது அவன் அறிவுக்கும் அனுபவத்திற்கும் உட்பட்டது, சிறியது. எந்த ஆபீசரும் குமாஸ்தாவும் அடுத்த பதவி வேண்டும் என்றே முயல்வாரே தவிர இலாக்கா தலைமை பதவி, மந்திரி பதவி, அகில இந்திய புகழ் வேண்டும் என்று நினைப்பதில்லை. நினைத்தால் அதை பேராசை என்போம். கண்டேக்கர் கதைகளை மராட்டியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் அங்கு வேலை செய்த குமாஸ்தா, இன்று ஞானபீட பரிசு பெற்றவர், நெடுநாள் அச்சாபீஸில் கம்பாசிடராக இருந்தவர், 158 பள்ளி கல்லூரிக்கு முதலாளி, 26 ஆண்டுகளுக்கு முன் ரைஸ் மில்லில் வேலை செய்தவர். இவற்றை உலகம் அதிர்ஷ்டம் என்று அறியும், உழைப்பு என விவரிக்கும். ஆண்டவன் இவர்களுக்கு மட்டும் இந்த அதிர்ஷ்டத்தை தரவில்லை, அனைவருக்கும் ஆண்டவன் தருவது இதுவே. பெற்றவர் சிலர், அச்சிலரில் பெரும்பாலோர் புரியாமல் தலை விதியே என தாழ்ந்து பெற்று உயர்ந்தவர். ஒரு சிலரே வாய்ப்பை அறிந்து போற்றி ஏற்றவர். அனைவருக்கும் ஆண்டவன் கொடுத்தார் என்பது நம்ப முடியவில்லை எனில் அமெரிக்காவை பார்த்தால் உடனே அதன் உண்மை புரியும். நம் நாட்டில் வாழ்வு தரும் வாய்ப்பை கோடியில் ஒருவர் பெற்றால் அமெரிக்காவில் அதே வாய்ப்பை அனைவரும் ஏற்பதால் அது கோடீஸ்வர நாடாக இருக்கிறது. கார் வந்த புதிதில் சுமார் 100 ஆண்டு வரை பணக்காரர்கள் மட்டும் கார் வைத்திருந்தனர். இன்று நிலைமை மாறியது. மனிதன் பிறந்த பொழுது அவன் விலங்கில் இருந்து பிறந்தான். விலங்கினம் முழுவதும் மனிதர்கள் ஆகவில்லை. சத்திய ஜீவன் பிறந்தால் அதே போல் மனித குலம் முழுவதும் மாறாது என்று 1920 கூறிய பகவான் 1947 பரிணாம வளர்ச்சி பெறுகிறது என்றார். ரேடியோ, கார், போன் சிலருக்கு மட்டும் இருந்த காலம் மாறி அனைவருக்கும் ஆகிவிட்டது போல் சத்திய ஜீவியம் வரும்பொழுது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆகும் என்ற கருத்துப்படி பகவான் எழுதுகிறார். நாம் செயல்படுவது எல்லாம் நம் செயல் அல்ல, ஆண்டவன் செயல் என்பதை கடவுளை நம்புவோர் எல்லாம் ஏற்கும் கருத்து. எப்படி என நாம் அறிவதில்லை. அதையே தத்துவ ரீதியாக கூறினால் நம் செயல் அனைத்தும் இயற்கையின் செயல் எனலாம் என்று கூறுகிறார்கள். ஆண்டவனை கடந்து இயற்கைக்கு வந்தது போல் இயற்கையை வாழ்வு என்பதால் லைஃப் ரெஸ்பான்ஸ் என்ற சட்டத்தை நம்மால் ஏற்க முடிகிறது. நான் ஒருவருடன் போனில் பேசினாலும் பஸ் ஏறி சென்னைக்கு போனாலும் அவை என் செயல் அல்ல, அவை சமூகம் என்னில் செயல்படுவது என்பது எவருக்கும் தெளிவான செய்தி. பகவான் ஆத்மா என்பதை பரம்பரை விளக்கத்தை மாற்றி எங்கும் நிறை பரம்பொருள் என கூறுகிறார். நாம் நம்மையும் நாம் முனைந்து ஆசைப்பட்டு செய்யும் செயல்களையும் நம் செயலாக காண்கிறோம். அதன் விளைவு உலக போர், பொருளாதார நெருக்கடி, பூகம்பம், புயல், இந்திய ஏழ்மை. பகவான் உலக போரை ஆண்டவன் செயல் என்றும் உலகம் முன்னேற தடையாக உள்ள மன நிலைகளையும் செயல்களையும் கட்டுப்பட்டியான இருண்ட மனப்பான்மைகளையும் உடைத்தெறிய இறைவன் மேற்கொண்டது என்கிறார். அதை 1900 பின் உலகம் இன்று வரை பார்க்கிறது. சோவியத் யூனியன் இருந்ததால் அதன் ரகசிய திட்டங்கள் காரணமாக WWE எழுந்திருக்க முடியாது. வெப் எழுத பின் அத்தடைகள் நிலைக்கா உலகில் ஆத்மா அச்சர பிரம்மத்தை கண்டது. மனம் என்ற கருவி செயல்பட்டு எட்டிய உயர்வு அது. அதற்கு அடுத்த நிலையில் ஜீவன் உள்ள முழு பிரம்மத்தை மனம் காண முடியாது. அதற்குரிய கருவியாக சத்திய ஜீவியம் பிறக்க வேண்டும். அதை இந்தியா சாதிக்க தன் அரசுரிமை, செல்வம், சத்தியம், நேர்மை, மானம், மரியாதை ஆகியவற்றை இழந்து அடுத்து உயர்ந்த கட்டத்தில் பெற வேண்டும். அதற்கு முதற்படியாக இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும். பழைய பரம்பரையில் வந்த ஆயுதம் தாங்கிய போர் அந்த அளவில் தேவை இல்லை. ஆனால் அம்முறையை இந்தியா பரிணாம சட்டமாக ஏற்க வேண்டும் என்பது பகவான் கொள்கை. பாரதமாக அதை அறிந்தால் பசுமை புரட்சியில் வாழ்ந்த விவசாயி உலக உணவு பிரச்சனையை தீர்த்தது போல் உலக பிரச்சனைகளான பொருளாதார நெருக்கடி, வேலையில்லா திண்டாட்டம், சூழல் பாதிப்பு, அணு ஆயுத சேகரிப்பு, ஏழ்மை அனைத்தையும் கணக்கில் தீர்க்கலாம் என்பது பகவான் கொள்கையில் இருந்து நாம் புரிந்து கொள்வது. மனிதன் சந்திக்கும் பிரச்சனைகள் அவனுக்கு அநீதியாகும். அவை ஆண்டவன் வழங்கும் உயர்ந்த நீதி என நாம் உணர்வது அவசியம். பாகிஸ்தான் பிரிந்தது, நாட்டின் லஞ்ச ஊழல், இந்து முஸ்லிம் பிரிவினை, பருவ மழை சரிவர பெய்யாதது, கல்லூரிகளில் மாணவர் கல்வி தரம் படு மோசமானது, ஒரு புறம் இருந்தாலும் போக்குவரத்து, கோடிக்கணக்கான செல்போன், விதவைக்கான பென்ஷன், மக்களுக்கு உடல் நல இன்சூரன்ஸ், கடை தெரு, வியாபாரம் 1000 மடங்கு பெருகியது, ரேடியோ, டிவி, சமூக முன்னேற்றமாக இலக்கியம், பெண் சுதந்திரம், அளவில் பெருகும் கல்வி போன்ற இவையும் அவற்றிற்கு சிகரமாக 1947 30 இருந்த ஆயுள் பலம் இன்று 60 கடந்தும் ஆண்டவன் நீதி அதுவே செயல்படுவதை அனைவரும் காண உதவுகிறது. சுயநலம் பரநலமானால், லஞ்சம் நேர்மையானால், ஒரு இழை அடிப்படையில் மனம் இருளிலிருந்து ஒளிக்கு தாவினால் இந்தியா உலக தலைமையை அரசியலிலும் ஆன்மீகத்திலும் பெறும். ஒன் மேன் பர்ஃபெக்ஷன் கேன் ஸ்டில் சேவ் தி வேர்ல்ட். ஒருவர் எழுதிய ஆன்மீக சிறப்பு ஒரு நாட்டின் முழு செல்வ வளமாகும் என நாம் உணர்வதை காட்டும். கடன் வரம் கடலென விரிந்து கண்ணில் விரல் விட்டு குடைகிறது என்பது ஒரு அன்பர் நிலை. உலகத்து செல்வம் அனைத்திற்கும் உரிமை யாரும் பெறும் நேரம் வந்ததை அன்பர் தாங்கனா துயரமாக உணர்கிறார். வீடு கட்டுவது, கார் வாங்குவது, லாரி போக்குவரத்து, வசதியற்றவர் மேற்படிப்பு, எதுவுமற்ற ஏழைகள் எல்லாம் செய்து ஏராளமாக சம்பாதிப்பது இன்று நாட்டை சுபிட்சமாக்குகிறது. அவ்வளவும் கடனை அழித்தால் அழிந்துவிடும் என அறிய நேரம் ஆகாது. ஏழைகளுக்கு, அதுவும் பெண்களுக்கு, அவர் நாணயத்தை மட்டும் நம்பி 20,000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்ததால் மைக்ரோ கிரெடிட் இன்று உலக ஸ்தாபனமாகி நாடு சுபிட்சம் பெற்று செய்தவருக்கு நோபல் பரிசு பெற்று தந்துள்ளது. மொழி என ஒன்று 10,000 அல்லது 20,000 ஆண்டிற்கு முன் உற்பத்தியாக இல்லாவிட்டால் இன்று உலகம் ஊமையாக உளறுவாயனாக இருக்கும். மொழி வளம் மன வளம். கடன் மனிதனை சுயநலத்திலிருந்து பரநலத்திற்கு போக செய்த முதல் வாயில். கடன் ஏற்பட்டதால் சாப்பிட பயிரிட்டவன் முடிந்த அளவு உற்பத்தி செய்து மார்க்கெட்டில் அதை விற்று பணமாக மாற்றி சமூகத்தில் வாழ்வில் தவறியவன் பிழைக்க வழி செய்தது. இன்று அபரிமிதமான கடன் பெற்று திணறுபவர் பத்தாண்டிற்கு முன் இதில் பத்தில் ஒரு பங்கு கடன் பெற முடியாதவர். மேலும் சில ஆண்டுகளுக்கு முன் அவரால் கடனே வாங்கி இருக்க முடியாது. உயிரை எடுக்கும் கடனின் பாசிட்டிவ் பக்கத்தை கவனித்தார். கொஞ்ச நாள் 15 அல்லது 17 வருஷம் முன்னால் கடனே வாங்க முடியாதவர் ஏராளமான கடன் பெறும் அளவுக்கு நாடும் அவர் வாழ்வும் விரிந்திருப்பதை அறியவில்லை. இது வாழ்வின் சட்டம். பணத்தில் பாசிட்டிவாக கோடீஸ்வரர் உற்பத்தியாகும் மார்க்கெட் ஆகவும் நெகட்டிவாக பணவீக்கம் 100% ஆகும் நிலையை உற்பத்தி செய்ததாகவும் மாறுகிறது. மாஸ்கோவில் நடத்திய பொருளாதார மார்க்கெட்டில் டிராக் என்ற பொருளாதார நிபுணர் இதை பேசினார். தன் சொந்த நாட்டில் அவரை ஜனாதிபதியாக முடிவு செய்த பின் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆக்கினர். 100% பண வீக்கம் இக்கொள்கையால் 1% ஆக ஒரு வாரத்தில் மாறியது. இது 1992 கடன் உயிரை எடுப்பதாக அறியும் அன்பர் கடன் பாரத்தை பாரமாக கருதாமல் நாட்டின் பெரு வளத்தையும் தன் சொந்த திறமை பணம் ஈட்டும் திறமையையும் 1000 மடங்கு உயர்ந்ததை அறிந்தால் இன்று அவர் எவ்வளவு கடன் பெற்றாரோ அதே அளவு செல்வத்தை அதே காலத்தில் அவரால் ஈட்ட முடியும் என அவர் காண்பார். 24 மணி நேரமும் பாரியாளுடன் பேச போதவில்லை. அந்யோன்யமான மனைவியின் அன்பு பெற்று இழக்க வைத்ததால் அவர் தம்பி மனைவியை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் என எழுதிய தேவன் இந்த உண்மையை உள்ளத்தின் பெருமிதத்தில் கண்டவர். அடுத்த கட்டமும் உண்டு. அவளை நினைத்த பின் அவனையில் நினைக்கவே ஒன்றும் இல்லை என்பவர் அவளில் தன்னையே இழந்து நிற்பார். அவர் வேலைகள் தானே அபரிமிதமாக பூர்த்தி செய்து கொள்ளும். ஏனெனில் உலகில் பிறந்த மொழி பேச்சாயிற்று. மார்க்கெட் உற்பத்தி செய்த மனம் மக்கட்செல்வம் ஆகியது. மனம் மனத்தின் தூய்மையில் நிலைத்து ஆத்மாவை அடைந்த ஆத்ம ஞானம் உலகில் ஆன்மீக வளம் ஆகும். இது பகவானுடைய கொள்கை. பொற்பாதங்களையும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவனே இம்மாநிலத்தில் என்பது நாயனார் உணர்த்த ஆன்மீக உன்னதம். பெண்ணின் அன்பையும் மார்க்கெட்டில் செல்வத்தையும் பொது வாழ்வில் அதிகாரத்தையும் பொங்கி வரும் புலகாங்கிதமாக நெஞ்சம் சிருஷ்டிக்கிறது. அதுவே தெய்வம் வழங்கும் நீதி. இவற்றை எல்லாம் நேரடியாகவும் விளக்கமாகவும் கூறிய பகவான் சொல்லாமல் சொல்லியவை சூட்சுமமான பெரும் நீதிகள். அவற்றுள் ஒன்று நல்லது தெய்வ நீதி என்பதால் அதிகமாக கேட்க கூடாது. எந்த செயலுக்கும் மூலத்தில் அனந்தம் உண்டு. பக்திக்கு அனந்தம் உண்டு. பக்தி மேலிட்டால் நெஞ்சு செயலற்று லயத்தில் திளைக்கும். தெய்வ நீதி உயர்ந்தது. அதை அதிகமாக அனந்தமானால் தெய்வ நீதி வேறொரு வாயிலாக மனித நீதியாக அநீதியாக நம்மால் சமாளிக்க முடியாது. பகவான் வருவதை ஏற்பதே சரி, அத்துடன் நிற்பதே முறை. ஆசையை ஆண்டவன் பேராலும் கிளறக்கூடாது என்கிறார். அஞ்ஞானம் மனிதனுக்கு பிரச்சனை. மனிதன் அனந்தத்தை பெருகிவரும் பேரானந்தமாக அனுபவிக்க இறைவன் முனைந்து ஞானத்திற்கு வரையறை ஏற்படுத்தியதால் அஞ்ஞானம் எது என்பது பூர்ண யோகம். அஞ்ஞானத்தை அஞ்ஞானமாக அறிந்தால் அவதிப்படும் மனிதன் தான் ஆழ்ந்த மனத்தில் ஆனந்தம் அனுபவிப்பதை அறியவில்லை. அஞ்ஞானம் தானே விரும்பி ஏற்படுத்திய என்மேல் திணிக்கப்பட்டது இல்லை என்ற தெளிவு ஆத்ம விழிப்பு. விழிப்பு ஆத்மாவில் ஏற்பட்ட பின் அஞ்ஞானம் ஆனந்தம் தர அவசியம் இல்லை. மனிதன் அஞ்ஞானத்தை கடந்து ஞானத்தை அடையலாம். அதன் பின் வாழ்வும் செயலும் பரிணாமமும் விரிவாகி யுகம் க்ஷணம் ஆகும். பிரச்சனை வாய்ப்பாகும். நோய் உடல் நலம் ஆகும். சோகம் ஆனந்தம் ஆகும். கடன் சொத்தாகும். அதுவே தெய்வம் அமல்படுத்தும் நியாயம். கூட்டம் கட்டுப்பாட்டை இழந்து நாலா பக்கமும் வேகமாக கலைவது கலேபரம் ஆகும். ஆயிரக்கணக்கானவர் அடிபடுவர். நூற்றுக்கணக்கானவர் உயிர் இழப்பர். பின்னல் கோலாட்டம் போல் கலையும் கூட்டம் கட்டுப்பாட்டுடன் கலைந்தால் கலேபரம் கணத்து புதுக்குலம் ஆகும். ஒவ்வொருவரும் ஓடி விளையாடுவது ஒழுங்கு முறையுள் வருவதால் இன்பம் பேரின்பம் ஆகும், ஆனந்தம் பேரானந்தம் ஆகும். உள்ளூர் டென்னிஸ் கோர்ட் விம்பிள்டன் விளையாட்டாக மாறும் வினோதம் எழும். ரொமான்ஸ் எட்டனல் என்ற சைட் திருமண வாழ்வு எப்படி படிப்படியாக உயர முடியும் என்ற சட்டங்களை கூறுகிறது. இந்த லைட் டிவைன் எப்படி அகந்தையும் ஆசையும் ஆத்மாவாகவும் பிரபஞ்ச ஆத்மாவான ஈஸ்வரனாகவும் மாறி சிருஷ்டியில் ஆனந்தம் வளர்கிறது என கூறுகிறது. அதனால் த லைஃப் டிவைன் பிரபஞ்ச ஜாதகம் என்று ஸ்ரீ அப்பா பெயரிட்டு அழைப்பது உண்டு. அநியாயம் ஆண்டவனின் நியாயம் என்ற சொல் அப்பா அவர்கள் பகவான் எழுதியவற்றை ஏராளமான அன்பர்கள் வாழ்வை கண்டு அறிந்த முடிவு. கிறிஸ்துவ மதம் தவறு செய்பவனை மன்னிக்க வேண்டும் என கூறுகிறது. எது தவறு, யார் தவறு செய்கிறார்கள், யாரை மன்னிப்பது, ஏன் மன்னிப்பது என பகவான் கேள்விகள் எழுப்புகிறார். உலகில் விரயம் இல்லை என்பதும் எவரும் தவறு செய்யவில்லை என்பதும் திருடனுடைய அடி திருவடி என்பதும் விபச்சாரியின் கற்பு விலை மதிக்க முடியாதது என்பதும் பகவான் எங்கோ ஓரிடத்தில் போகிற போக்கில் ஊன்றி கவனிப்பவர் கண்ணில் மட்டும் படும்படி எழுதுகிறார். வாழ்க்கைக்கு பல சட்டங்கள் உண்டு. அவை ஊர் உலக சட்டங்களில் இருந்தும் ஆண்டவன் மீதி நின்றும் மாறுபடும். வேலை செய்தால் கூலி உண்டு என்பது ஊர் அறிவது. உழைப்புக்குரியது ஊதியம், வேலைக்குரியது சாப்பாடு. ஊர் சட்டம் மாறும் நேரமும் உண்டு. உலகம் ஒரு புது உலகத்தை சிருஷ்டி செய்து வெறும் கையுடன் வருபவனுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரிசு கொடுக்க முடிவு செய்தால் இப்பரிசை பெறுபவருக்குரிய சட்டம் பரம்பரை பரம்பரையாக உழைத்த பலன் வேறொருவருக்கு போக வேண்டும். அந்த நேரம் அது பெரிய அநீதி, கொடுமை. ஐரோப்பாவில் பல நூறு ஆண்டுகள் பல தலைமுறைகளாக உழைத்த பலன் அனைத்தையும் முதலாளிக்கு கொடுத்தவர் லட்சக்கணக்கானவர். 1500 AD அமெரிக்காவை கண்டனர். ஐரோப்பாவில் அநாதைகளாக இருந்த பெரும்பாலோர் வீடு மனைகளை விற்று கப்பல் ஏறி வனாந்திரமான புது உலகம் அடைந்தனர். பட்டது பாரதம். உயிரிழந்தவர் அநேகர், அடிப்பட்டவர் 1000, தப்பி பிழைத்தவர் முன் 1000 ஏக்கர் 1000 ஆக விரிந்தது. எவரும் எதையும் எந்த அளவிலும் எடுத்துக்கொள்ளலாம். விவரம் தெரிந்து ஐரோப்பாவில் இருந்து நூற்றுக்கணக்காக வந்தவர் 1000கணக்காக வந்தனர். இனாமாக 1000 ஏக்கர் நிலம் பயிரிட்டு உரிமை கொண்டாடினர். 100 ஆண்டிற்கு பின் நிலம் லிமிட் செய்யப்பட்டு 1 சதுரமையில் 640 ஏக்கர் ஒருவருக்கு இனாமாக வழங்கினர். 4வட்டத்தில் 1/2 சதுரமையில் 320 ஏக்கர், 1/2 சதுரமையில் 160 ஏக்கர் வழங்கினர். அடுத்த நூற்றாண்டில் இனாமாக நிலம் ஒருவருக்கு 100 ஏக்கர், ஒரு வேலையாளுக்கு 50 ஏக்கர் என வழங்கினர். அவர்கள் பெரும் நிலம் உடையவர்களானார்கள். சம்பாதிப்பது முழுவதும் சம்பாதித்தவருக்கே. எவருக்கும் எள்ளளவும் தர வேண்டியதில்லை. சர்க்கார் இல்லை, அதனால் வரி இல்லை. சுதந்திரம் சுதந்திரமாக வளர்ந்தது. பயிரிட்டு பெற்றதை அனுபவிக்க முழு சுதந்திரம். மகசூலை விற்க நிர்பந்தம் இல்லை. சுதந்திரமாக எவரும் எங்கும் எதையும் விற்கலாம். உழைப்பின் பலன் உழைத்தவருக்கு மட்டும் உண்டு. எதிரி என்று ஒருவர் இல்லை. எதிர்ப்பை உடையவனே துப்பாக்கி கொண்டு சமாளிக்க வேண்டும். உற்பத்திக்கு உரிமை உண்டு, விற்பதற்கு உரிமை உண்டு, காப்பதற்கு உரிமை உண்டு. பலர் வந்து தாக்கினால் அவர்களை சுட்டு வீழ்த்துவது சட்டம், குற்றம் இல்லை. அரசியல் என்பது அவரவர் இஷ்டப்படி வாழ்வது. வாழும் சுதந்திரம் பொருளாதார சுதந்திரமாகவும் அரசியல் சுதந்திரமாகவும் உருவாகின. அவர்கள் இன்று 8000 அல்லது 80000 ஏக்கர் நிலம் பெற்றுள்ளனர். அவர்கள் பிள்ளைகள் செனட் மெம்பர், கல்லூரி பேராசிரியர், கம்பெனி முதலாளி என வாழ்கின்றனர். புது உலகம் என்று அமெரிக்கா ஏற்பட்டு 30 கோடி மக்கள் அபரிமிதமான செல்வமும் அளவு கடந்த அறிவும் பெற்று சந்திரமண்டலம் போகவும் இன்டர்நெட் கண்டுபிடிக்கவும் ஆண்டுதோறும் கோடீஸ்வரர் எண்ணிக்கை வளரவும் வேண்டுமானால் பல தலைமுறைகளில் சம்பாத்தியம் முழுவதும் முதலாளி அனுபவிக்க வேண்டும் என்பது வாழ்வின் சட்டம். பல மாதம் சில வருஷம் ஆகியும் காலை முதல் மாலை வரை வேலை செய்தாலும் பட்டினியாக அரைவரு ஒருவேளை சாப்பிடுவது தலை விதி கொடுமை. குணமாகாத வியாதி தானே குணமாகவும் ஜாதகத்தில் இல்லாத அதிர்ஷ்டம் உற்பத்தியாகவும் எந்த வேலையும் செய்ய பிரியப்பட்டாலும் இல்லாமல் இருப்பதும் வாழ்வில் சந்தோஷமாக அவரி விதமாக உற்பத்தியாக வாழ்வு ஏற்படுத்திய சட்டம் ஆன்மீக உலக அமைப்பு என நமக்கு புரியாது. புரிந்தால் ஏற்க முடியாது. ஏற்று பலன் பெற்றால் அதனால் மட்டும் குறை கூறுவதை வாய்வோயாமல் பேசுவதை நிறுத்த முடியாது. ஆண்டவன் நம்மை மீறி நம் தான் தோன்றித்தனத்தை மீறி செயல்பட்டு நமக்கு நீதி வழங்க வேண்டும். சிறுவனுக்கு படிப்பு வரவில்லை, பள்ளியில் கேலி, வீட்டில் தண்டனை, வசதியான குடும்பம். தகப்பனாருக்கு பையன் மீது வெறுப்பு ஏற்பட்டு ஒரு ஹாஸ்டலில் சேர்க்கிறார். அவன் மற்றவர் கொடுமை தாங்காமல் தற்கொலை செய்து கொள்ள யோசனை செய்கிறான். அந்த நேரம் வந்த ஒரு புது ஆசிரியர் பையனுக்கு எழுத்து தலைகீழே தெரிவதால் படிப்பு வரவில்லை என கண்டு பெற்றோரிடம் கூறினார். பெற்றோருக்கு வெறுப்பு வெறுப்பாகவே இருந்தது. லியோனார்டோ, எடிசன், ஐன்ஸ்டீன் போன்ற மேதைகளுக்கு இருந்த குணம் அது. அது குறை இல்லை. லியோனார்டோ ஸ்ரீ அரவிந்தரின் முற்பிறப்பு, ஐன்ஸ்டீன் மேதை, எடிசன் டெக்னாலஜியில் மேதை என்றால் இதுவரை சிறுவன் பட்ட கஷ்டம் கொடுமையா அநீதியா? மேதா விலாசம் பையன் பிறந்த சூழ்நிலையில் கொடுமைக்கு வித்தாயிற்று. கொடுமையின் காரணமாக சிறுவன் பெற்ற தீவிரம் சோகம். சோகம் தீவிரம் அடைந்ததால் தீவிரம் செறிவு பெற்றது. செறிவு பெற்றது சோகத்தின் காலம் முடிவடைந்ததை குறிக்கிறது. மேதாவிலாசம் பையனுக்கு கொடுமையை கொடுப்பது. மேதாவிலாசம் வெளிவரும் வாழ்க்கை பாதை. வாழ்வு முழுவதும் ஆண்டவன் நியாயம், மனத்தின் இருள் அதை அநியாயமாக காண்கிறது. உலகில் நீதி நியாயம் நல்லது மறுக்கப்படும் இடங்கள், மனித உறவு, பெற்றோர் குழந்தைகள், கணவன் மனைவி, மாமியார் மருமகள், தலைவன் தொண்டர், ஆள்பவர் ஆளப்படுபவர், இவை கணக்கில் அடங்கா. ஒரு 10 ஆண்டு அல்லது வாழ்நாள் முழுவதும் ஒருவரை கவனித்தால் அவர் பிற்காலத்தில் பெற்றதை வாழ்வின் சந்தர்ப்பம் கட்டாயமாக கொடுத்ததை நாம் அநீதியாக அறிவது தெரியும். பகவான் குறிப்பாக சொல்லியது இந்திய அடிமை வாழ்வு அதே தத்துவத்தை அறிவு, செல்வம், செல்வாக்கு, ஞானம் போன்ற இதர இடங்களில் கண்டால் இன்றைய நம் அடிமை வாழ்வு நாளைய உலக சுதந்திரம். இன்று ஒருவர் ஏற்கும் அறியாமை நாளை உலகம் பெறும் மேதா விலாசம். இன்றைய ஏழ்மை நாளைய குபேர சொத்து. இக்கருத்து ஓரளவு விளங்கினால் அதில் பலமுறை பல இடங்களில் பல்வேறு வகையாக காண்பது தெளிவு வளர உதவும். சரித்திரம், பெரியோர் வரலாறு, நாம் அறிந்தோர் வாழ்வு, முக்கியமாக நம் சொந்த வாழ்வின் உள் உணர்வு இக்கருத்தை விளக்கும். இதற்கும் விளக்கு உண்டு. விதியின் விளக்கு விதியின் மூலத்தை ஆழ்ந்து அகன்று பறந்து விரியுமாறு விளக்குவது மூலத்தின் விதி. ஒரு சட்டம் தெளிவு பெற அதை ஆழ்ந்து அறிய வேண்டும். சட்டம் மூலமாக மனத்தில் ஆன்ம விளக்கமாக மலர ஒரு சட்டம் மூலம் மற்ற சட்டங்களை எல்லா சட்டங்களையும் அறிய முயல வேண்டும். இருநீர் வியன் உலகம் இனிய சொல்லால் அன்றி மாறாது என்று புலவர் கூறியது வாழ்வின் அனுபவம் அடியோடு மறுப்பது. அடம் பிடிக்கும் குழந்தை, அழிச்சாட்டம் செய்யும் ஆண், தண்டிகேசியான பெண், ஊரை அழிக்க முயலும் நாட்டாண்மைக்காரன் என பலர் உண்டு. அவர்களிடம் இன்சொல் பலன் தராது, வன்சொல் அவர்களை அவர்கள் போக்கில் வலுப்படுத்தும். மனித நீதியும் ஊர் நீதியும் தவறும் நிலையில் உலக நீதி செயல்படும். நாம் அதை மௌன சக்தி, சைலண்ட் வில் என அறிவோம். சொல் மௌனமாகி மௌனம் வலிமையானால் வலிமையான மௌனத்தின் சொல் இனிமையாக வந்தால் அழிச்சாட்டம், ஆர்ப்பாட்டம், தண்டி, அக்கிரமம், அநியாயம் அதே நிலையில் திருவுருமாறி ஆண்டவன் நியாயம் மனிதனுக்கு அருள் ஆகும். வாழ்க்கை வழங்கும் பரிசுகளை எதிராகவோ மறைமுகமாகவோ மாற்றமாகவோ தருவது வழக்கம். பார்ட்னர் திட்டத்தை கொடுத்தவர் இனி தேவையில்லை என்பதால் அவரை நீக்க முயன்றார். அவர் அன்பர். பணம் முதலீடு செய்தவர் கஷ்ட கூட்டாளியை நீக்க முயன்றார். தன்னை திட்டத்திலிருந்து விலக்கிக் கொள்ள செய்யும் முயற்சி என அன்பருக்கு முதலில் அது தெரியவில்லை. முடிவிலேயே அது விளங்கியது. முடிவில் புரிந்தது முதலிலேயே புரிந்து அன்பர் சந்தோஷப்பட்டிருந்தால் 10 ஆண்டு பட்ட சிரமம், கோர்ட்டு கேஸ், மனத்தாங்கல், மகசூல் நஷ்டம் இருந்திருக்காது. மனிதன் எதிர்பார்ப்பது வேறு, தெய்வ நீதி வேறு. தெய்வம் நியாயத்தை மட்டும் வழங்கும், மனிதன் உள்ள மனநிலைக்கு ஏற்ப அது வரும். மாமியார் மருமகளை பட்டினி போடுகிறார், கொடுமைப்படுத்துகிறார், சிறுமைப்படுத்துகிறார், அதில் திருப்தி அடைகிறார். மருமகள் சொல்லா துன்பம் அனுபவிக்கிறார். மருமகள் அன்பர் இல்லை, கொடுமை கொடுமையாகிறது. பிறகு மருமகள் அன்பராகிறார், நிலைமை மாறுகிறது. மாமியார் மருத்துவை அனைத்தும் மருமகளுக்கு கிடைக்கிறது. அவை அளவில் அபரிமிதமாகவும் தரத்தில் உயர்ந்தும் உரிமையில் உன்னதமாகவும் வருகின்றன. கணவனுக்கு என்ன சம்பளம் எனவும் தெரியாத மனைவி பணத்தை கையால் தொட்டு பார்த்ததில்லை. தேவைப்பட்ட பொருட்களை வாங்கும் பொருளாதார வசதி இல்லை. மனைவி அடக்கமானவள், கேட்டறியாதவள். கணவனே நிலைமையை அறிந்து பொருட்களை வாங்கினால் ஒழிய எதற்கும் வழி இல்லை. மனைவி அன்பரானார், வசதி பெருகியது. பெருகிய வசதி அன்பருக்கு வந்தது. கணவனுக்கு என்ன வசதி எப்படி வருகிறது எனவும் தெரியாது. மனைவிக்குரிய நியாயமான பங்கை கணவன் மறுக்கும் பொழுது அன்னியின் அருள் வருமுன் கணவன் தன்னைத்தானே விலக்கிக் கொள்வதை அறியவில்லை. மனைவிக்கும் அது தெரியவில்லை. நியாயமும் நீதியும் ஏராளமாக உண்டு, அவை நம் சிற்றறிவுக்கு எட்டுவது இல்லை. சர்வதேச ஸ்தாபன தலைவர் மெம்பர் ஒருவருக்கு வேலை கொடுத்தார். கொடுத்த வேலையை சிறப்பாக மெம்பர் செய்தார். அவருக்கு திருப்தி, அனைவரும் பாராட்டினர். தலைவருக்கு கோபம் வந்தது. உன்னை யார் செய்ய சொன்னது என்றார். உங்கள் உத்தரவின் பேரில் தான் செய்தேன் என பதில் வந்தது. தலைவர் வசை மாறி பொழிந்தார். பிரச்சனையே இல்லாத பொழுது கோர்ட்டில் கேஸ் போட்டார். கேஸ் இருமுறை தோற்றது. ராஜினாமா செய்தார். அவர் வீண் செலவு செய்த அவ்வளவு பணமும் நன்கொடையாக வேறொருவர் கொடுத்தார். அவதூறுக்கு ஆளான மெம்பரை அனைவரும் பாராட்டினர். CEO-வாக நியமித்தனர். ஸ்தாபனம் 3 ஆண்டில் பிரபலம் ஆயிற்று. தண்டனை அனுபவித்த மெம்பருக்கு முடிவில் புரிந்தது, தலைவர் தன்னை முழுவதும் விலக்கிக் கொள்ளும்படி இதுவரை நடந்திருக்கிறார் என்று விளங்கியது. தலைவர் ஆண்டவன் நியாயத்தை அவர் பாணியில் நிறைவேற்றியுள்ளார். எவரை நாம் உடனடியாக விலக்க வேண்டுமோ அவரை விலக்காவிட்டால் அவரே முன் வந்து விலக முடிவு செய்த பொழுது நம்மை விலக்க முயல்வார் என்பது வாழ்வு செயல்படும் வகை. அதிர்ஷ்டம் பலருக்கு தேவையில்லை. சிலருக்கு கசப்பு வேப்பங்காய், அடுத்தவரோ தகப்பனாரோ நண்பரோ அதிர்ஷ்டத்தை அழைத்து வந்தால் அவர் மீது கோபப்பட்டு அவரை விட்டு அகல்வது தரித்திரம் அதிர்ஷ்டத்தை விலக்குவது. கொடுப்பது அன்பராகவோ அன்னையாகவோ இருக்கலாம். அன்பருக்கு வாழ்வு அன்னையை அருகில் அழைத்து வாழ்வின் இருளை விளக்கும் செயல் அது என்று ஆரம்பத்தில் புரியாது, முடிவில் பலருக்கு புரியும். முடிவிலும் புரியாதவர் உண்டு. உலகில் விரயம் இல்லை. வலி, துன்பம், நோய், மரணம் மனிதனுடைய குறுகிய பார்வைக்கு உரியது என்றார். அதே கோணத்தில் நாம் வாழ்வின் நிகழ்ச்சிகளை காண்பது அறிவுடைமை. கணவன் பெரிய வருமானம் உள்ள வியாபாரத்தை திவாலாக்கிய பின் இதர சொத்துக்களையும் அழித்தார். என் குடும்பம் ஆத்மாவில் மலர அவை தேவை என என்னால் இன்றும் ஏற்க முடியவில்லை. அன்று எப்படி அது விளங்க முடியும்? அவர் செய்த தவற்றை குதூகலமாக நான் வரவேற்றிருக்க வேண்டும் என்பது ஆண்டவன் நியாயம். நன்றி கெட்ட செயலை நாள்தோறும் நண்பன் தவறாமல் செய்த பொழுது மனம் மகிழ வேண்டும் என்பது சட்டமானால் இன்றும் அந்த சட்டம் எனக்கு தேவையில்லை என்றே மனம் அலறுகிறது. பெரும்பலன் அவர் வாழ்வில் அறியாதது. அவர் உலகில் ஒரு முறையும் எழாத பலர். பெற்றவர் உன்னால்தான் எனக்கு கஷ்டம் என நேரடியாக கூறுவது வாழ்வு. நல்லது வந்தவுடன் கொடுத்தவருக்கு தாமதமின்றி கெடுதல் செய்ய துடிப்பவரை கண்டு மனம் குதூகலம் பெற வேண்டும் என்பது ஆண்டவன் நியாயமானாலும் அந்த பொறுமை எனக்கு இல்லை என்பதுடன் இனியும் அது வேண்டாம் என்ற என் மனம் அடித்து கூறுகிறது. 1947 1 கோடி பேர் இடம்பெயர்ந்தது. அல்லலுற்று அவதிப்பட்டு நாடு அவமானம் அடைந்திராவிட்டால் வந்த சுதந்திரம் வந்த வழியே போயிருக்கும் என யாரிடம் கூற முடியும்? இறைவன் பெற்ற சுதந்திரத்தை காப்பாற்றிய முறை என இன்று ஏற்க முடியுமா? லஞ்சம், ஊழல், BA MA பட்டம் பெற்று தமிழோ ஆங்கிலமோ எழுத முடியாத படிப்பு, இளைஞர்கள் அமெரிக்க பாதையில் செல்லும் அலங்கோலம், எல்லாம் நாடு முன்னேறும் பாதை என எப்படி ஏற்பது? வயிற்றை கிரி கட்டியை எடுக்கும் டாக்டருக்கு பீசும் நன்றியும் கூறலாம். நம் கண் எதிரே 5 வயது மகனை பட்டினி போடும் நாத்தனாருக்கு நன்றி கூற முடியுமா? தன் வாழ்வின் அவல ருசிகளை அனுபவிக்கும் தகப்பனார், பெண்கள் திருமணத்தை கருதாமல் என்னாவது என யாராவது கேட்டால் தலை விதி என்றால் எப்படி மனம் பொறுக்கும்? அமெரிக்காவில் PhD பட்டம் பெற்று வேலையில் இருக்கும் பெரும் செல்வந்தர் மகனுக்கு பெண் தர மறுக்கும் தகப்பனார் கூறுவது, என் பெண்ணை வெளிநாட்டிற்கு அனுப்ப முடியாது. அவர் தன் மகன் வெளிநாடு போவதற்கு சம்மதப்பட்டார். இந்த நியாயம் யாருக்கு வேண்டும் என்பதே எல்லோரும் எழுப்பும் குரல். யாருக்கு வேண்டுமோ வேண்டாமோ அதுதான் நடக்கும். தவிர்க்க முடியாது என தெரிந்தாலும் ஏற்க முடியாது என்பதே மனநிலை. ஆழ்வது ஆனந்தம், ஆளப்படுவது பேரானந்தம் என்பதை அறிந்தவர் அதன்படி செயல்பட்டால் பேரானந்தம் பெரும் பேராகும். இவற்றை ஆதி நாள் தொட்டு உலகம் அறியும். உலகம் அறிந்ததை உள்ளம் அறியும் நேரம் உயர்ந்த நேரம். 1946 தமிழ்நாட்டு காங்கிரசில் நான்கணா உறுப்பினராக ராஜாஜியை சேர்க்க மறுத்தது. 1952 அவருக்கு முதல் மந்திரி பதவிக்கு அழைப்பு என அழைத்தவரோ அழைக்கப்பட்டவரோ அறிய முடியாது. பெரும் அறிஞர் மூதறிஞர் ஆனாலும் எட்டாத ஞானம் அது. நாளை அது சிறுவனும் அறிந்து ஏற்கும் மனப்பான்மை ஆகும். அம்மனப்பான்மை நாம் அதிர்ஷ்டம் என அறிவதே அன்று வரம் பிரவாகமாக புரளும் பேரு அதிர்ஷ்டத்தின் முன் தரித்திரமாக தோன்றும் கணம் கூட. இம்மனநிலையை மனமோ அறிவோ இன்று ஏற்கும் நிலை நமக்கு இல்லை. அதிர்ஷ்டம் கணம் வரும், மணிக்கு ஒரு முறை அந்த கணம் மாறி மாறி வரும். அதிர்ஷ்டம் என்பதை செல்வம் என அறிவோம். செல்வாக்கு செல்வத்தை கடந்தது, செல்வாக்கை கடந்தது உண்டா? வாக்கு உள்ளே போய் செல்வாக்கு உள்வாக்கானால் அது உலகில் நாம் பெறும் செல்வாக்கு ஆகும். ஹிட்லர் போர் தொடுத்த பொழுது அமெரிக்க உதவியை ஐரோப்பியர் நாடினர். இது ஐரோப்பியருடைய உள்நாட்டு பிரச்சனை. ஏன் அமெரிக்கா அங்கு வர வேண்டும் என்று அமெரிக்கர் மறுத்தனர். ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் மட்டும் உதவ ஆசைப்பட்டு பல வகைகளில் போரில் பங்கு கொண்டார். முடிவாக ஒரு ஜெர்மன் போர்க்கப்பல் அமெரிக்க வியாபார கப்பலை தாக்கியதை ஒரு சாக்காக கொண்டு போரில் இறங்கினார். உள்நாட்டு மக்களுக்கு அபிப்பிராயம் இல்லை. 1943 வரை ஐரோப்பாவில் நடக்கும் யுத்தங்களில் அமெரிக்கர் கலந்து கொள்வதை அந்நாட்டு மக்கள் வெறுத்தனர். அப்பொழுது USA ராணுவம் 16,000 பேர் கொண்டது. மிகச் சிறிய ராணுவம். ராணுவத்தில் சேனாதிபதிக்கு மட்டும் கார் இருந்தது. சொந்த வியாபாரம், ஏற்றுமதி, உற்பத்தி, செல்வம், கல்வி, பல்கலைக்கழகம், ஆராய்ச்சி போன்றதே அமெரிக்கர் விரும்பியது. போர் அவர்கள் விரும்பியது இல்லை. அதுவும் அவர்களுடன் சம்பந்தப்படாத போரில் அவர்களுக்கு அக்கறை இல்லை. இன்று கடந்த 60 ஆண்டாக அமெரிக்கா உலக வல்லரசாக, ராணுவ அதிகாரியாக, பொருளாதார தலைமை பெற்று உலகை கமர்ஷியல் டாமினேஷன், கல்ச்சரல் டாமினேஷன், வியாபாரத்திலும் கலாச்சாரத்திலும் ஆழ்வது அன்று அமெரிக்கர் ஏற்காத ஒன்று. ஒரு பிலிம் புரொடியூசர் கருணாநிதியுடன் சண்டை போட்டுக் கொண்டார். ஓராண்டிற்கு பின் கருணாநிதி மந்திரியாகிவிட்டார். இவர் மந்திரியாவார் என தெரிந்திருந்தால் நான் சண்டை போட்டிருக்க மாட்டேன் என்றார். வாழ்க்கை பின்னால் வருவதை மாற்றியும் தலைகீழையும் காட்டும். நம் பள்ளியில் முதல் 5 வகுப்பு இடத்திற்கு போட்டி. 5 முதல் 11 வகுப்பில் மாணவர் குறைவு. ஸ்டேட் போர்ட், CBSE, ISE என்று பல பாடத்திட்டங்கள் இருப்பதால் பெற்றோர் பிள்ளைகளை மெடிக்கல், இன்ஜினியரிங் சேர்க்க மார்க் வேண்டும், பிரிம்ரோஸின் படிப்பு முக்கியம், மார்க் இல்லை. அதனால் சில மாணவர்களை கடந்த 2 அல்லது 3 ஆண்டாக வேறு பள்ளிகளுக்கு மாற்றினர். பிள்ளைகள் மனப்பாடம் செய்து மார்க் வாங்கினாலும் மெடிக்கல் சீட் கிடைக்காது. மனப்பாடம் செய்து மார்க் வாங்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கிடைத்து படிக்க முடியாமல் மாணவர்கள் திணறுகிறார்கள், முடியாமல் வந்து விடுகிறார்கள். இந்த ஆண்டு நம் பள்ளி மாணவன் மனப்பாடம் செய்யாமல் ஸ்டேட்டில் முதலிடம் பெற்றவுடன் மேல் வகுப்பில் சேர போட்டி எழுகிறது. கண்ணுக்கு தெரிவது உண்மை, பெரியது என்பது மனித நிலை. அதுவே நீதி நியாயமும் ஆகும். நீதியும் நியாயமும் நமக்கு தெரிந்த வழியாக மட்டும் வருவதில்லை, தெரியாத வழியாக அதிகமாக வரும். மேலும் சிறியது தவறினால் பெரியது வரும் என்பது ஒரு சட்டம். உலகம் பெரியது, மிக பெரியது என அறிவதும் பெரிய ஆத்மாவுக்கு பெரியதாக தெரியாது. அரசியலில் அது போன்ற நோக்கமுடைய தலைவர் உயர்ந்து எழுந்ததை கண்டு உலகம் 1966 வியந்தது. இருப்பதை விட்டு பறப்பதை நாடாதே என்பது மரபின் விவேகம். இருப்பதை விட்டால் அன்றி பறப்பது கிடைக்காது என்பது ஸ்ரீ அரவிந்தம். விடலறிய எம் போல் ஆவர் இதயம் தொழும். ஆண்டவனே முன்வந்து உள்ளதை எடுத்தால் மனிதன் அநீதியாக காண்கிறான். தேவனுடைய வேதாந்தம் என்ற கதையில் வேதாந்தம் பிஏ படித்து முடிக்காமல் 1943 200 ரூபாயுடன் சென்னை வந்து அப்பணத்தை இழந்து பெற்று ஒரு சிறு மனப்பான்மையுள்ள பணக்காரர் வீட்டில் ரூபாய் 30 சம்பளத்திற்கு வேலை செய்யும் பொழுது 2 போக்கிரிகள் அளவு கடந்த சாமர்த்தியத்துடன் அந்த 200 இல் 180 பிடுங்கிக் கொள்கிறார்கள். பணக்கார குடும்பம், மட்டமான குடும்பம், அதை விட்டு வெளியே வராமல் வேதாந்தம் முன்னுக்கு வர முடியாது. 30 ரூபாய் சம்பாதிப்பவனுக்கு 25,000 ரூபாய் முதல் கொடுத்து பத்திரிகை ஆரம்பிக்க சொன்னவர் தம் டாக்டர் பெண்ணையும் கொடுக்க முன் வருகிறார். அவனுக்கு பத்திரிகையில் விருது கிடைக்க இருக்கிறது, பத்திரிகை வேலை கொடுக்கவும் நினைக்கிறது. மத்திய மந்திரி தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தில் அவனை உடன் அழைத்து போகிறார். பணக்கார குடும்பம் அநியாயமாக அவன் மீது திருட்டு பட்டம் கட்டியதால் அதை விட்டு வெளியேறுகிறான். வந்த அத்தனை அதிர்ஷ்டங்களும் தரித்திரத்தை பணக்கார குடும்ப வேலையை விட்ட பிறகே வருகிறது. அவனே விட மறுக்கும் தரித்திரம் தானே முன்வந்து விலகியது ஆண்டவன் நீதி. அன்று அவனுக்கு அநீதியாக தோன்றியது. நாட்டுக்கு நாடு பண்பு கலாச்சாரம் மாறுகிறது. நம் ஊரில் கோவிலுள் செருப்பு போட்டுக் கொண்டு போக எவரும் நினைக்க முடியாது. செருப்பில்லாமல் வருவது இங்கிலாந்தில் அநாகரீகம். ஒரு வீட்டினுள் ஆண்கள் நுழைந்தால் உட்கார்ந்துள்ள பெண்கள் எழுந்து நிற்பது மரியாதை. இங்கிலாந்தில் உள்ளே வரும் பெண்ணை மரியாதையாக வருவதற்க ஆண்கள் எழுந்து நிற்பார்கள். எச்சில் தீட்டு என்பதை அறியாத நாகரீகம் உண்டு. நமக்கு அவை முக்கியம். முதலாளியை வேலைக்காரர்கள் அமெரிக்காவில் பேரிட்டு அழைப்பார்கள். நாகரீகம், நாட்டு வழக்கம், பண்பு மாறுவதால் ஒரு நாட்டு பழக்கம் அடுத்த நாட்டில் வேறு உணர்ச்சிகளை எழுப்பும். பண்பு மாறினால் நியாயம் அநியாயமாக தோன்றும். அதில் விஷயம் இல்லை. நியாயம், நீதி, பழக்கம், பழக்கம் ஆகியவற்றை பாகுபாடு செய்து அறிவது அவசியம். தோட்டத்தில் ஒரு கட்டடம் எழுப்பும் முன் ஆங்கொரு மரம் இருந்தால் வெட்டி அப்புறப்படுத்துகிறோம். நாம் வரவில் பச்சை மரமானால் அதுவும் சீசனில் பூத்து குலுங்கும் பொழுது வெட்ட மாட்டார்கள். தென்னை மரத்தை எவரும் வெட்ட தயங்குவார்கள். வெட்டுவது அவசியமானால் ஒரு தென்னம்பிள்ளியை வேறொரு இடத்தில் நட்டபின் மரத்தை வெட்டுவார்கள். அமெரிக்காவில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றாது. பழக்கம் என்பது அதற்குரிய உண்மையும் வேறு. ஆரோவில் ஆலமரம் கோடாரியை குத்தி வைத்ததால் வேதனைப்பட்டு அன்னையிடம் முறையிட்டது. சாப்பாட்டு அறை மாமரம் பட்டு போனதால் வெட்ட முடிவு செய்த செய்தியை மரம் அன்னையிடம் கூறி புதுவாழ்வு பெற்றது. மரத்திற்கு உயிர் உண்டு. அதை அறியாமல் ஏராளமான மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தினால் அந்த நிலம் கொடுக்கக்கூடிய பெரும் வருமானம் இல்லாமல் போகும் என்பது உண்மை. ஆனால் அறிவில்லாமல் செய்யும் காரியம் அறியாமைக்குரிய பலனை தண்டனை பெறும் என்பதும் உண்மை. மரம் அவசியம் வெட்ட வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தால் என்ன செய்வது? நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம் என்பது மனத்திற்குரியது, மனிதனுக்குரியது அல்ல. தாழ்ந்தவன் தவறு செய்தால் தண்டனை பெற மாட்டான். அதே தவற்றை உயர்ந்தவன் செய்தால் தண்டனை வரும் என்பது உலகறிந்த உண்மை. ஜட்ஜ் கொலையாளியை தூக்கில் போடுவதால் சட்டம் குற்றமாகாது. அது அவருக்கு பாவமும் இல்லை, புண்ணியமாகவும் இருக்கும். நாம் வாங்கிய மனையில் பல மரங்கள் இருப்பதால் அவற்றை வெட்டி அகற்றி வீடு கட்ட வேண்டும் என்றால் அன்பர் செய்யக்கூடியது என்ன? மனை வாங்கும் முன் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. சமர்ப்பணம் என்பதை அன்பர் பின்பற்றுபவரானால் சமர்ப்பணம் அவருக்கு தவறாது வழிகாட்டும். மரம் வெட்டுவது அவர் வாழ்வையோ ஆத்மாவையோ பாதிக்காது என்றால் சமர்ப்பணம் வழிவிடும். சமர்ப்பணம் தடையானால் அவர் அம்மனையை வாங்கக்கூடாது. தர்ம சங்கடமான நிலை வாழ்வில் அறிப்பொருளாக வரும். சமர்ப்பணத்தை ஏற்ற அன்பருக்கு தர்மம் சங்கடம் ஆகாது. தர்மம் சங்கடம் ஆனால் சமர்ப்பணம் மேலெழுந்த வாரியாக உள்ளது என பொருள். சமர்ப்பணம் தர்ம சங்கடமான நிலையை அழகாக அகற்றுவதை காண்பது அற்புதம். சமர்ப்பணம் ஆழ்ந்த ஆத்ம ஜீவனோடு இருந்தால் தர்ம சங்கடம் தலைகீழே மாறி தலை காக்கும் தர்மம் ஆகும். பார்ட்னர் தவறு செய்து தண்டனையை பெறுவது நியாயமானாலும் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை, செய்வது கொட்டம் அடித்தல். பாவம் என்பது தர்ம சங்கடமான சூழ்நிலை, ஏற்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது என்ற சந்தர்ப்பம் உண்டு. சில பரீட்சைகள் 3 முறை மட்டும் எழுத அனுமதி உண்டு என்றால் 3ஆம் முறை எழுதுபவன் எடுக்கக்கூடிய எச்சரிக்கையை எடுக்காமல் எதிரானதை செய்தால் அவன் செயலின் பொறுப்பு அன்பருடையது எனில் அது சங்கடமான நிலை. ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த வழியாகவும் போக முடியாது எனில் 2 எதிரெதிரான வழிகளுக்கு உயர்ந்த வழி ஒன்று உண்டு. அதை மனம் அறியாது, சமர்ப்பணம் அறியும். அதை சத்திய ஜீவியம் செய்யும். எவ்வழியும் தவறாத நேரம் நேர்வழி எழுவது அன்னைக்கு செய்யும் சமர்ப்பணம். ஸ்ரீ அப்பா அவர்கள் அன்னை அன்பர்களுக்கு அன்னை எப்படி பிரச்சனைகளை வாய்ப்பாக மாற்றுகிறார் என்பதை தன் புத்தகங்களின் வாயிலாக எழுதியுள்ளார். அன்னை செயல்படும் வகைகளை பார்க்கலாம். அறிவு சுடர் என்ற புத்தகத்தில் திரு அசோகன் சார் அவர்கள் எழுதியதை முதலில் பார்க்கலாம். பிரமங்களும் வாய்ப்புகளும் அவற்றிடையே ஒரு வினோதமான தொடர்பை வைத்துக் கொண்டுள்ளன. ஒரு சிரமத்தை நாம் வெற்றிகரமாக சமாளித்தோம் என்றால் அதுவே நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக மாறிவிடும். அதே சமயத்தில் ஸ்ரீ அன்னை கொடுக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றாலும் அதுவே பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். உதாரணமாக இன்எஃபிஷியன்டாக செயல்படும் வியாபார நிறுவனத்திற்கு திடீர் என்று மிகவும் எஃபிஷியன்டாக செய்யக்கூடிய போட்டி கம்பெனி வந்தால் அது நெருக்கடியாகவும் சிரமமாகவும் தெரியலாம். ஏன் அன்னை அன்பர்களுக்கு இந்த நிலை என நினைக்க தோன்றுகிறது? திறமை இல்லாத கம்பெனியை முன்னேற்ற அன்னை இந்த நெருக்கடியை தருகிறார். இதையே கம்பெனி வாய்ப்பாக ஏற்று தன் திறமையை வளர்த்து கொண்டால் முன் சொன்ன கம்பெனியை விட அதிக முன்னேற்றம், அதாவது லாபம் பெறலாம். அன்னை இவ்வாறே செயல்படுவார். கணவனையே நம்பி வீட்டோடு படித்த திறமையுள்ள பெண்ணின் திறமை வெளிக்கொணர அன்னை என்ன செய்வார் என்பதை பார்க்கலாம். அவர் கணவனுக்கு உடல் நல குறைபாடு ஏற்பட்டு வேலை செய்ய முடியாத நிலைக்கு வந்துவிட்டதாகவும் உடம்பு குணமாகி மீண்டும் வேலைக்கு செல்ல சில மாதங்கள் ஆகலாம். வருமானத்திற்கு என்ன வழி? இதனால் வரை சமையலறியே கதி என்ற பெண் சம்பாதிக்கும் நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார். அவளின் திறமைக்கு வேலை தேடி சென்று சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். கணவனும் குணம் அடைந்து வருமானமே இல்லாத வீட்டிற்கு பன்மடங்கு வருமானம் செழிப்பை உண்டு பண்ண அன்னை கையாளும் முறை இது. அதாவது கணவனுக்கு உடல் நல நெருக்கடியை ஏற்படுத்தி வருமானத்தை சுபிட்சத்தை அன்னை அந்த குடும்பத்திற்கு அளித்து இருக்கிறார். நெருக்கடியை வாய்ப்பாக மாறுகிறது என்பது எப்படி உண்மையோ வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாவிட்டாலும் பிரச்சனையாக மாறுகிறது. நாம் எல்லாம் அன்னை பக்தர்கள் என்ற முறையில் பார்த்தால் நம் வாழ்வில் சாதாரணமாக பார்க்கவே முடியாத அரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் அன்னை அவர்கள் உண்டு பண்ணிக் கொண்டே இருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் சிரமமாக கருதாமல் அன்னை அளிக்கும் வாய்ப்பாக ஏற்றுக்கொண்டால் எந்த சிரமமும் நெருக்கடியும் நம்மை ஒன்றும் செய்யாது. வெற்றி, சாதனை, சந்தோஷம், மன நிறைவு என்று பாசிட்டிவ் அம்சங்கள் மட்டும் நிரம்பிய வாழ்க்கையாக நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். 1001 என்ற புஸ்தகத்தில் அப்பா அவர்கள் உத்தம குருவுக்கு பிரம்ம ஞானம் புகட்ட கண்ணன் சீடனாக வந்து அவரை படாத பாடுபடுத்துவதாகவும் குரு கடைசியில் தான் தோற்றதாக உணரும் பொழுது கண்ணன் தோற்றுவிட்டேன் என்ற பொழுதே நீ ஜெயித்தாய் என்று கூறுவதாக வருகிறது. அதாவது குரு தனக்குரிய அதிகாரத்தை செலுத்தும் வரை கண்ணன் பித்தனாய் பேயனாய் இருக்கிறான். குரு செல்லுதீ வாழினி என அன்பொழுக ஆசீர்வதித்த மறு கணம் கண்ணன் குருவின் சொல்லுக்கு கட்டுப்படுகிறார். கண்ணன் உத்தம குருவுக்கு பிரம்ம ஞானம் போதிக்க சீடனாக வந்ததாக பாரதி கவிதையில் எழுதியிருப்பதாக ஸ்ரீ அப்பா குறிப்பிடுகிறார். மேலும் அர்ஜுனன் தவம் செய்யும் இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து அதற்கு மாலை சூட்டி வணங்கும் பொழுது அங்கு ஒருவர் வந்து அவனிடம் வம்பு செய்கிறார். அர்ஜுனன் அவருடன் மல்யுத்தம் செய்கிற நேரிடுகிறது. அவனால் அவரை இம்மி அளவு கூட ஜெயிக்க முடியவில்லை. இவர் யாராக இருக்கும் என்று யோசிக்கும் பொழுது சிவலிங்கத்திற்கு அணிவித்த மாலை இடம் பெயர்ந்து அவரின் கழுத்தில் இருப்பதை பார்த்து புரிந்து கொண்டு பணிகிறார். மனித உருவில் பெருமான் சங்கரர் எதிரிலும் ராமானுஜர் எதிரிலும் வந்ததாக வரலாறு கூறுகிறது. சாமானிய மனிதர்கள் எதிரில் சாமானிய மனிதனே வருகிறான். அர்ஜுனன் சங்கரர் போன்ற உத்தமர் எதிரில் தெய்வம் மனிதனாக வந்து அவர்களுக்கு ஞானத்தை புகட்டுகிறது. ஸ்ரீ அன்னை அவர்கள் ஆசிரமத்தில் இருந்தபோது நடந்தது. ஒருமுறை சாதகர்கள் சிலர் அன்னையிடம் முறையிட சென்றார்கள். என்னன்னா ஆசிரமத்தில் சூப் கொடுக்கும் பெண்மணி தனக்கு வேண்டியவர்களுக்கு எல்லாம் சூப்ல உள்ள காய்கறி எல்லாம் போட்டு பரமாறுவார். மீதம் உள்ளவருக்கு எஞ்சியுள்ள அந்த தண்ணியை கொடுப்பாங்களாம். இதை அன்னையிடம் முறையிட்டனர். முறையிட்ட சாதகர்கள் எதிர்பார்த்தது என்னன்னா அன்னை அந்த பெண்மணியை கூப்பிட்டு கடிந்து கொள்வார் என்று. ஆனால் அன்னை செய்தது என்ன, அந்த பெண்ணை அழைத்து நீ உனக்கு விருப்பமானவர்களுக்கு சூப்பு கொடு, மற்றவர்களுக்கு அன்னை வேற ஏற்பாடு செய்து விட்டார. அன்னை வழங்கும் தீர்ப்பை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு முறை தரிசனத்திற்காக வரிசையில் ஒருவருக்கு பல்வலியால் கண்ணம் வீங்கி இருந்தது. அவரும் அன்னையை தரிசனத்திற்கு வந்தாராம். அவர் முறை வந்தது சாதகர் என்ன நினைச்சிருப்பாங்க, அந்த சாதகர் என்ன நினைச்சிருப்பாரு, அன்னை வந்து பல்வலிய தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு எண்ணினார் போலும். அன்னை அவருக்கு அன்னத்தை பலார் என்று ஒரு அறை விட்டார். சாதகர் தடுமாறி விட்டார். சுற்றி இருந்தவர்கள் பயந்து விட்டனர். என்ன ஆனது என்றால் அந்த நொடியிலேயே அவர் வீக்கம் அடைந்து பல்வலி சரியாகிவிட்டது. அன்னை வழங்கும் நீதியை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அன்னையின் அருளின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். இதுவரை என் சொற்பொழிவை கேட்ட அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த சொற்பொழிவின் முன்னுரையை அளித்த திரு அசோகன் சார் அவர்களுக்கும் சொற்பொழிவு ஆற்ற வாய்ப்பளித்தமைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவை எழுதி அளித்த ஸ்ரீ அப்பா அவர்களுக்கும் என் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி.
நம்மளுக்கு இன்னைக்கு இந்த ஸ்பீச் தந்த திருமதி வசந்தா லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட எல்லா சென்டர் ஸ்பீச் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.